இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் மாறி போகிறது, ஆனால் நீரோ மாறாத தேவனாக இருக்கிறேன். உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கனத்தையும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற தேவனுடைய குமாரன், மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கிரகிக்க, சிந்திக்க, சீதோக்கி பார்க்க, மனம் திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்பட, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நீர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேவனே, கர்த்தருடைய வார்த்தைகளில் நடக்கிற உத்தமமான இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசும் ஐயா, கர்த்தாவே எங்களோடு பேசும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, எங்களுடைய ஆத்மா குணமாகும், நன்மைகள் நடக்கட்டும் ஐயா, கிருபைகள் பெருகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்காரு. எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4வது அதிகாரம் 1-4 வரை நான் வாசிக்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட், ப்ளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். எல்லாரும் ஒரு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1-4 வரை வாசித்து கேட்போம். படி.
ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தியாயிருக்க எயோதியாலும் சிந்திகேயாலும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெட்டோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தின் கீவேர்ட் திறவுகோல் வசனமே இதுவாக காணப்படுகிறது. ரோம அரண்மனையில், அந்த அரண்மனை இருந்த சிறையில் விலங்கிடப்பட்டு கைகள் கட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த இந்த நேரத்திலும் அவன் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபைக்கு, அந்த சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதி அனுப்பின வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்றார். இதை நம்முடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாருங்கள். சோ முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறாரு, எனக்கு பிரியமும் எனக்கு வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிடமுமாய் இருக்கிற பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்தருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என கருமானவர்களே, இந்த பிலிப்பு பட்டணத்திலே இருந்த இந்த சபைதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிகவும் உதவியாக இருந்தது. இந்த சபை ஒன்றுதான். எத்தனையோ சபைகளை அவர் ஸ்தாபித்திருந்தாலும், எத்தனையோ சபைகளை அவர் கட்டியிருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே அல்லது பொருளாதார விஷயத்திலோ அல்லது பண காரியங்களிலோ இந்த பிலிப்பு சபைதான் அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது. 10வது வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்கிறார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அவர்கள் என்னத்தை விசாரித்தார்களாம், அவன் அருமனைக்கு சிறையில இருக்கும் போது அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய சிலுவைகளுக்கு அவர் கஷ்டப்பட்ட நேரத்திலே அவனை விசாரித்து அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பண விஷயத்திலே இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்க சபை அவருக்கு உதவி செய்திருக்கிறது. ஆகவே 11வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்றதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லா விதத்திலும் திருப்தியாகவும் பட்டினியா இருக்கவும் பரிபுணமடையவும் குறைவிடும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று சொல்லி 15வது வசனத்தை மேலும் பிலிப்பேரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிற்கு புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் ரெண்டு தரம் அனுப்பினீர்கள் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். ஆகவே ஒரு தேவனுடைய ஊழியன் என்னதான் ஊழியத்தை செய்தாலும் அவருடைய வாழ்வில் சில கடினமான, நெருக்கமான, கஷ்டமான, குறைச்சலான காலகட்டங்கள் வரத்தான் செய்கிறது. சோ அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த பிடிப்பு பட்டத்தில் இருந்த சபைதான் அவரை விசாரித்து அவர் தேவைக்கு பொருள் உதவி, பண உதவி செய்து அவரை ஆதரித்தபடியால் ஒரு நன்றியுள்ள கடிதமாக, ஒரு அன்பு வளர்ந்த கடிதமாக இந்த பிலிப்பிய தேர்வத்தை அவர் எழுதி அனுப்பியிருக்கதை நாம் நினைவில் கொண்டு நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 4வது வசனத்திலே அவர் சொல்லும் போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதே போல 3வது அதிகாரத்திலும் முதல் வசனத்திலும் இப்படியாய் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்றார். அது மட்டுமில்ல, 1 தெசலோனிக்கர் 5:16 இதே வசனத்தை எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி. சரி, இவரை கவனியுங்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அல்லது மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர் எழுதுகிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், பரம அழைப்பினாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், துக்கமாக இருக்கிறதும், வேதனைகளோடு இருக்கிறதும், கவலைகளோடு இருக்கிறதும், வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறதையும் தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு சபைக்கு வருகிறார்கள், துக்கத்தோடு போகிறார்கள். அநேகர் வேதனைகளோடு வருகிறார்கள், கவலைகளோடு வர்றார்கள், வந்தபடியே அப்படியே திரும்பி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நேற்று இரவு அதிக நேரம் தாமதித்து போராடி ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை நான் திட்டமாக தீர்க்கமாக உங்களுக்கு போதிக்கிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துக்கத்தோடும் கவலைகளோடும் நம்பிக்கட்டுமகள் போல வாடுகிறதையும் வருகிறதையும் சபையில இருக்கிறதையும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் விரும்பவில்லை என்றும் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்றும் நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அமரிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாக, திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சந்தோஷமாக இருக்க யாருக்கு தான் விரும்பவில்லை? எல்லோருமே சந்தோஷமாக இருக்கத்தான் விரும்புகிறார். உலகத்துக்குள்ளே போனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்யக்கூடாதையெல்லாம் செய்து பார்க்கிறார்கள், போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கிறார்கள், எவ்வளவோ பணத்தையும் காசையும் கொட்டி இதையதெல்லாம செய்து மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையதெல்லாமோ செய்து பார்க்கிறான், எங்கெல்லாமோ போய் பார்க்கிறார். சரி, இது சம்மர் டைம், இது கோடை காலம், இது சில நாட்களிலே இந்த தேசத்தில் இருக்கிற அநேகமான ஜனங்கள் கோடைகால விடுமுறைக்கு அல்லது சம்மர் ஹாலிடேஸுக்கு அல்லது ஊர்லாப்பிலே பறப்பார்கள். ஊர்லாப்புக்கு ஏன் போறார்கள், ஏன் ஊர்லாப்பு போகிறோம்? இந்த தேசத்தில் எப்ப பார்த்தாலும் மப்பும் மந்தாரமாக இருக்கிறது, வெயிலே இல்லை. ஆகவே கொஞ்சம் வெயிலுக்குள்ள போய், வெயில் இருக்கிற நாடுக்குள்ள போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க பறக்கிறோம் போகிறோம் என்றார். இன்னும் ஒரு கூட்டத்தை கேட்டு பார்த்தால், எப்பொழுதும் வேலை வேலை என்று வேலையே செய்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் வேலையை விட்டு ஓய்ந்து இந்த ஒரு தேசத்தில் ஒரு அமைதியான இடத்துல சந்தோஷமாக இருக்க புறப்படுகிறோம் பறக்கிறோம் என்கிறார்கள். எனக்கு அறிமானவர்களே, எப்படித்தான் இருந்தாலும் இன்றைக்கு ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாமோ போகிறார்கள், எங்கெல்லாமோ பறக்கிறார்கள், எதையெல்லாமோ பார்க்கிறார்கள், எதையெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள், எதையெல்லாமோ அனுபவித்து பார்க்கிறார்கள். ஆனாலும் மனிதனுக்கு தேவையான அவனுக்கு இன்றியமையாத மெய்யான சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ மனிதன் இதுவரையிலே கண்டபாடே இல்லை. எனக்கறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த போது பரலோகத்தில் இருந்து மனிதனுக்கு தூதனாலே கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். What is the meaning by that? எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பரத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறான், சுமந்து வருகிறான் கப்ரியேல் என்கின்ற தூதன். ஆனால் அவன் வந்து இந்த செய்தியை அறிவித்தும், இந்த வார்த்தையை அறிவித்தும் இன்றைக்கும் மனிதனுக்கு உலகத்திலே வாழுகிற ஏராளமான ஜனங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் அனுப்பின சந்தோஷத்தின் செய்தி இன்று வரைக்கும் கிரியை செய்யவில்லை. இன்றைக்கு ஏராளமான மில்லியன் ஆஃப் பில்லியன் பீப்புளுடைய இருதயங்களிலே அவர்களுக்கு தேவையான மெய்யான சந்தோஷம் இருந்த பாடும் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? செய்தி என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி என்ன? நற்செய்தி, உங்களுக்கு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதே. அப்படியானால் சமாதானத்தின் தேவனை, சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனிதனுக்கு அருளுகிற மெய்யான இறைவனை, ஆண்டவரை, இயேசுவை இரட்சகராக ஒரு மனுஷன் தன் இருதயத்திலே, தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் உள்ளத்திலே அவனுக்கு தேவையான சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆகவேதான் இன்றைக்கு உலகத்திலே மனுஷனுடைய வாழ்விலே சந்தோஷம் இல்லை. எங்கேயோ போகிறான், எதையெல்லாமோ செய்து பார்க்கிறான், எப்படியோ வாழ்கிறான், ஆனாலும் அவன் உள்ளத்திலேயோ ஒரு மெய்யான சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ காணவில்லை. அல்லது பாடுறது போல, எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா, எங்கெல்லாமோ எதையெல்லாமோ பார்க்கிறான், ஆனாலும் அவன் உள்ளத்திலே மெய்யான சந்தோஷம் இல்லை. எனக்கு அறிமானவர்களே, அதை இதையெல்லாம் செய்து பார்க்கிறான், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கணும், ஆனாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு அவன் உள்ளத்திலே திரும்பவும் அதே கவலை, அதே துக்கம். எனக்கு அறிமானவர்களே, நான் ஒரு காரியம் சொல்ல போறேன் கவனி, காரியம் சொல்றேன் கவனி. பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. படிங்க எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனம். திருப்பி தவிசித்து பாருங்கள். எபிரேயருக்கு நிருபம் 11 அதிகாரம் 25 வசனம் இப்படியாக சொல்றது, வாசி. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன கவனிங்க மோசே குறித்து வேதம் என்ன சொல்றது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை ஒறுத்து. Listen to me please carefully and very closely. நான் சொல்றது நல்லா கவனி. அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை மோசே பொறுத்தான். ஆகவே தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அரண்மனை வாழ்வில் இருந்த அசுத்தங்களை அடியோடு பொறுத்தான். உலகம் தருகிற இச்சைகளையும் அசுத்தங்களையும் அலங்கோலங்களையும் அருவறுப்புகள் ஆசாபாசங்கள் அவலட்சணங்கள் எல்லாவற்றையும் விருத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தேவன் அவனை உயர்த்தினார் என்பதிலே எந்த விதமான ஆச்சரியம் இல்லையே. இங்க என்ன சொல்கிறது? அனுத்தியமான பாவ சந்தோஷம். அது அனுத்தியமானது, அதாவது ஒரு கொஞ்ச நேரம் பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருக்குன்னு ஏன் சொல்றேன்? கவனிங்க, குடிக்கிறவர்களை கேட்டு பாருங்க அல்லது குடிச்சவர்களை கேட்டு பாருங்க,
கொஞ்சமே அவர்கள் குடிச்சு அந்த போதை அடங்கும் வரைக்கும் அவர்களுக்கு துக்கம் தெரியாது. அவனா என்னவோ பாட்டெல்லாம் பாடுவாங்க, என்னெல்லாமோ கதை கதைப்பாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அந்த போதை அடங்கும் வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் தெரியாது, கவலை தெரியாது. ஆனால் அது நீங்கிற பிற்பாடு திரும்பவும் அதே கவலை, அதே வேதனை, அதே துக்கம் மேலும் ரெட்டிப்பாக வந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிறது. டச் அடிக்கிறவர்கள் பாருங்க, அந்த போதை உள்ளே போய் கொஞ்ச நேரம் அவங்களை கிளுகிளுன்னு வச்சிருக்கு. ஆனால் அந்த போதை முடிந்த பிற்பாடு திரும்பவும் அதே வேதனை. என கருமானவர்களே, பாவத்திலும் ஒரு கொஞ்ச நேர சொற்ப சந்தோஷம் இருக்கத்தான் செய்து. ஆனால் இன்றைக்கு மனிதன் அந்த சொற்பமான அந்த அற்பமான அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதையே துடிக்கிறான், அதையே நாடுகிறான், அதையே தேடுகிறான், அதையே அதை நாடிய ஓடுகிறான். ஆகவே ஆண்டவர் அருள்கிற உன்னதமான தேவன் கொடுக்கிற மெய்யான சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ மனிதன் பெற்று அனுபவிக்க முடியாமல் திண்டாடுகிறான், திளைக்கிறான். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை தேவடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உருக்கணும். என்ன அபிமான தேவோடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அபிமான தேவோடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை வேறு ஒரு வெறுப்பு இருக்கிறதா? நீ பாவங்களை வெறுத்திருக்கிறாயா? பாவத்தின் மேல உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறதா? அல்லது பாவத்தின் மேல உனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறதா? ஒருவர் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவனதுக்கு அடிமையாக இருக்கிறான். எந்த பாவத்தினால் ஒரு மனுஷன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாக இருக்கான். ஆகவே இயேசு சொன்னார், மெய்யாகவே குமாரர் விடுதலையாக்க நீங்கள் விடுதலை. பாவத்திலிருந்து பாவ அடிமத்திலிருந்து விடுதலை தர ஒரே ஒருவரால், அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒருவரால் தர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகவே மனுஷன் எதையெல்லாமோ செய்து பார்க்கிறான், எங்கெல்லாமோ போய் பார்க்கிறான், ஆனாலும் அவனுக்கு தேவையான சந்தோஷத்தை அவன் பெற்றுக் கொண்டதாக இல்லை. போகட்டும், உலகத்தை விட்டு உள்ளே வருவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நிலைமை என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்விலே பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்கள் எங்கே போறது, யாரைக்கு போறது சொல்லி முட்டி மோதுக, சிவரில் கொண்டு தலையை ஒட்டுக. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்முடைய நிலைமை என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்பிக்கையோடு அமரிக்கையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ முடியும் என்று தேவன் நம்மை தெரிந்திருக்க, நாம் ஏன் துக்கத்தோடும் நம்பிக்கையற்ற நிலைமையோடும் கவலைகளோடும் எவ்வளவு காலத்துக்கு நாம் இப்படி வாழ்கிறோம்? இந்த கவலையோடு வருகிறார்கள், அப்படியே போகிறார்கள். எனக்கறிமான தேவனுடைய பிள்ளைகளே, கவலை இருக்கிறது உண்மைதான், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், நெருக்கடிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதில் இருந்து நாம் நாம் தீர்வை காண முயற்சிக்கணுமே, அதில் இருந்து நாம் விடுதலை பெற முயற்சிக்கணுமே, அதில் இருந்து நாம் மீட்டுக் கொள்ள முயற்சிக்கணுமே. அல்லது போல கவலைகளே அப்படியே கிடந்து விட்டார், எப்பொழுது நாம் எழுந்திருக்கிறோம்? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவே இல்லை. எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் இயேசு கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்து கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டாய். சீடர்கள் எல்லாம் பயத்தில் வீட்டை பூட்டின் உள்ள இருக்கிறார் என்று அடக்குமோ தெரியாது. ஆனால் அதிகாலை இருட்டோடு ஒரு பெண் எழுந்தார். எதற்கு தெரியுமா? தைலத்தை எடுத்தால், பரிமள தைலத்தை எடுத்தால், கந்த வர்க்கங்களை எடுத்தால் எதற்கு தெரியுமா? மரித்து போய் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் சரீரத்திற்கு கந்த வர்க்கம் தைலம் பூசுறதுக்கு. அதே கபடி மரித்து போய் கல்லறைக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் சரீரத்துக்கு, மரித்து போன ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துக்கு தைலம் போசுறதுக்கு அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஓடி இருக்கிற கல்லறைக்கு பாருங்க, என்னே அன்பு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அவளிடத்திலிருந்து அவர் ஏழு ஆவிகளை துரத்தியிருந்தார். ஏழு அசுத்த ஆவிகளை ஆண்டவர் இயேசு அவளிடத்திலிருந்து துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஆகவே அந்த விடுதலை கொடுத்த ஆண்டவரை நன்றி அந்த அன்பு அவருடைய இருதயத்தில் இருந்தபடியால் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு ஓடுகிறாள். மகதலேனா மரியாளே, நீ எங்கேயப்பா ஓடுறாய்? கல்லறைக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துக்கு தைலம் போச போது அவர் தான் மடித்து விட. ஆனால் பரவாயில்ல, என்னை விடுதலாக்கின தெய்வத்தின் அன்பு என்னை விடவில்லை, என்னை ஏவு எழுப்பு, ஆகவே போகிறேன். எதற்காக? ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துக்கு. ஆனா என்ன தெரியுமா, இயேசுடைய சீசர்கள் எல்லாரும் பூட்டிட்டு வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுடைய சீசர்லாம் உள்ளே இருக்கிறாங்க பூட்டிது. ஆனால் ஒரு பெண் எழுந்து இருட்டோடு ஓடுறாள். எதுக்கு தெரியுமா? அவருடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கும் போது. ஆகவேதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் முதல் அந்த பெண்ணுக்கு தரிசனமானார். இதுல என்ன ஆச்சரியம்? என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள உயிரோடு கல்லறைக்குள்ள இருக்கும் வரைக்கும் எல்லாரும் துக்கமாக இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கல்லறைக்குள்ள இருக்கும் வரைக்கும் எல்லாரும் துக்கமாக இருந்தார். பிசாசுக்கு மாத்திரம் சந்தோஷம். ஆனால் மூன்றாம் நாள் அதிகாலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதோ எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம். இப்ப பிசாசுக்கு துக்கம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இல்ல, அவர் மரணத்தை கொண்டு உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் துக்க முகமாக இருக்கிறது என்ன அப்படி என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு சிலருடைய முகத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறைக்குள்ள அடக்கு பண்ணப்பட்டபடியே இருக்கிறார் போல தோணுது. ஆகவேதான் நாம் அப்படி துக்கமாக. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மரணத்தை கொண்டு உயிரோடு விழுந்தாரே, அதை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. ஐயோ பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? அதனால்தான் நான் இப்படி கவலை. இட் இஸ் ட்ரூ, பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். யாருக்கு பிரச்சனை இல்லை? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்படிதான் நம்ம மனுஷன் இல்லையே, நாம இந்த தேவத்துக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டங்கள். திடீர் திடீர்னு வருது பிரச்சனை, திடீர்னு வருது நெருக்கங்கள், திடீர்னு வர நெருக்கடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பல தடவைகள் கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா நாம் அப்படியே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமில்லை. நாம் அதில் இருந்து விடுதலையாகி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்க காதுள்ளவர்கள் கேட்கடுவேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களை சொல்றேன். இல்லையா, உங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, சந்தோஷமா இருக்க ரகசியம் என்ன? உன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ இப்படி சந்தோஷமா இருக்க, படுத்த சீக்கிரட் வாழ்க்கையில ரகசியம் தான் என்ன? மற்றவர்கள் அப்படி கேட்கிற அளவுக்கு நாம வாழணும். ஏன்னா உலகத்தில் இருந்தா எங்கும் பார்த்தாலும் பிரச்சனையும் கவலையும் கண்ணீரும் துக்கமும் வேதனையுமாக இருக்கு. அப்ப அவர்களுக்கு நாம் ஒரு வாய்க்காலாய் ஒரு வழியாக நாம காட்டணுமே. ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இல்லாத சொல்யூஷனா தீர்வா உலகத்தில் இருக்க போகுது? ஆகவே பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், நெருக்கடி இருக்கிறது உண்மைதான், கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமெரிக்கம் பெற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து உண்டாகும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இல்ல, நாம் துக்க முகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்தார். ஆகவே நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாமே. லூக்கா 10 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 70 பேரை ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். என்ன, நீங்கள் போய் நற்செய்தி அறிவியுங்கள், பிசாசுகளை திருத்துங்கள், அற்புதங்கள் செய்து ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். சரி, இப்பொழுது இவங்க எல்லாம் போறாங்க, போ என்ன தெரியுமா, அவங்க ஊழியம் செய்யறாங்க. என்ன, பிசாசுகள் எல்லாம் ஓடுது. இவர்களுக்கு இதற்கு முதல் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், திஸ் வாஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் அனுபவம். என்ன, ஆண்டவர் இயேசு கொடுத்த அதிகாரத்தோடு போகிறார்கள், போய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்ன, பிசாசு ஓடுது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளும் ஆவிகள் பொல்லாத ஆவிகளும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் மட்டுமல்ல, மிகப்பெரிய சந்தோஷம் கூட. ஆகவே ஓடி வர்றார்கள். ஓடி வந்து ஆண்டவரே இயேசுவே, என்ன பாரு, ஆவிகளும் அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷத்தோட சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பதில் வித்தியாசமா இருக்கு. என்ன தெரியுமோ, இயேசுடைய பதில் என்ன தெரியுமா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதை குறித்து சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கபடியால் சந்தோஷப்படுங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த மத்தியான வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருடைய பெயரும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கலாமே, உபத்திரம் இருக்குத்தான், கவலை இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், ஆனாலும் இது எக்காலம் நீடிக்க போறது இல்லையே. கொஞ்ச காலம் தான், வருகிறவர் சீக்கிரமாய் வரும் அல்லது நாம் அவரை தரிசிப்போம். இடக்கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு அனுப்புகிற வார்த்தை நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது. துக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு சித்தமானதல்ல. ஆண்டவர் இயேசு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வரும்புற ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாண்டு இப்படி நாம் பேசிக்கொண்டு போகலாம். ஆனாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வழிகள் என்ன? எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? அதை சொல்லுங்க அப்படி என்று ஒரு வேளை நீங்க சொல்லலாம். சரிதான், நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிற வரவிலக்கணங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறவைகள் எவைகள் என்பதையும் குறித்து கொஞ்சம் கவனிக்கல். ஹலோ, நம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடுறவைகள் எவைகள் என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கருத்தாக கவனிக்கணும். அப்படி இல்லையானால் நம்முடைய வாழ்விலே நாம சந்தோஷமா இருக்க முடியவே முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையிற்கு சந்தோஷத்தை திருடுகிற ஒரு சில காரியங்களை குறித்து சொல்ல போறேன், கவனிங்க. முதலாவது, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு தந்த சந்தோஷத்தை திருடுகிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? பாவம். பாவம் என்ன கவனிங்க, எவருடைய வாழ்க்கையில பாவம் இருக்குதோ அவருடைய வாழ்வில் மெய்யான சந்தோஷம் இருக்கவே இருக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்றேன். பாவத்தோடு விளையாடுவோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. சந்தோஷமா இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம், ஆனா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப என்ன கவனிங்க, சிரிக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான் நினைக்க கூடாது. நகைப்பிலும் மனசுக்கு துக்கம் உண்டு என்று பைபிள் சொல்லு, அதையும் வரக்கூடாது. சிரிப்பு சந்தோஷத்தின் ஒரு வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம், உண்மைதான். ஆனா சிரிக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க, அப்படி இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமூட்டார். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நம்முடைய சந்தோஷத்தை திருடுற முதல் காரியம் என்ன தெரியுமா? பாவம். எவருடைய வாழ்க்கையில, நான் உலகத்துக்கு சொல்லையில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு பேசுகிறேன், கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளையோட வாழ்விலும் பாவம் இருக்கிறதோ, நான் அடிச்சு சொல்றேன், அவருடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஆதியில தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படித்தார், இதெல்லாம் நமக்கு தெரியும். தேவனோடு உலாவினார்கள், தேவனோடு பேசினார்கள், முகமுகமாக அவரை தரிசிக்கிறார்கள். குறைவில்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, ஒரே சந்தோஷம்தான். ஏங்க, ஆதியில ஆதாமும் ஏவாளும் துக்கமாக இருந்தான். அவங்களுக்கு துக்கம் என்றாலே என்ன தெரியாது, கவலை என்றாலே என்ன தெரியாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார்கள். தேவாதி தேவனை படைத்த தேவனை, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை நேருக்கு நேர் பார்க்கிறார்கள், முகமுகமாக தரிசிக்கிறார்கள், உறவாடுகிறார்கள், பகிடுகிறார்கள், ஒரே சந்தோஷம் தான் ஏதெனிலே. ஆனால் எப்பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ, அப்பொழுது தேவன் கொடுத்த அந்த மெய்யான சந்தோஷமோ சமாதானமோ அவர்களை விட்டு விலகி போயிட்டு மெய்யாகவே சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்விலே பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே வரும்போது, உனக்கும் தேவனுக்கும் இடையிலே பாவம் குறுக்கிடும் போது, கர்த்தர் உனக்கு கொடுத்த மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை லூஸ் பண்ற என்பது மறந்துடா. திரும்ப ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று மெய்யாகவே மனம் திரும்பி பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த சந்தோஷத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும் என்பதை மறந்துடும். ஆகவே பாவம் ஒரு மனித வாழ்வில் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்வில் வையாத சந்தோஷம் இருக்காது. ஆகவே இது ஏன் துக்குமுகமாக இருக்க தெரியுமா? ஏன் உன்னால சந்தோஷமாக இருக்க முடியும் தெரியல, சந்தோஷமாக இருக்க முடியல தெரியுமா? ஐ டெல் யூ பீப்பிள், பாவம் நம்முடைய வாழ்வில் குடிக்கொண்டிருக்க முடியாது. பரிசுத்த தெய்வம் இலவசமாக அடுகிற அந்த மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலே. என்னே பரிதாபம், எவ்வளவு காலத்துக்கு நாம அப்படி இருக்க போறோம்? அவ்வளவும் எவ்வளவு காலத்துக்கு நாம அப்படி இருக்க போறோம்? சந்தோஷமாக இருக்கிறது போல காட்டிக்கொள்கிறோம், ஆனால் உள்ளத்தில் மெய்யான சந்தோஷம் இல்லையே. God knows everything who are sitting here right now. Number two, நம்முடைய சந்தோஷத்தை திருடன இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? பயம். எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இருக்க சொல்ற கேளுங்க. எங்க பயம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இருக்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபன் எனக்கு கால் பண்ண, என்ன தெரியுமா அவர் சொன்ன, அண்ணு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்கு. நான் சொன்ன, பயப்படாத, ஆண்டவரை நம்பு, கத்தர் உனக்கு பயத்திலிருந்து விடுதல் தருவார் சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நாள் போக திரும்ப விடுத்தான், என்னடா பயமா இருக்கு அண்ணு, பயமா இருக்குது, பயமா இருக்கு. நீ ஏதாவது குற்றச்செயல் செஞ்சியோ, அரசாங்கத்துக்கு விரோதமாகவோ அல்லது வேற ஏதாவது குற்றச்செயல் ஏதாவது செஞ்சிருக்கிறோம்? இல்ல, நான் அப்படி ஒன்றுமே செய்யல. அப்ப ஏன் பயப்படுற? எனக்கு தெரியல, ஆனா பயமா இருக்கு. சோ ஐ டெல் யூ பீப்பிள், இது என்ன தெரியுமா? இதுதான் பயத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இட் வில் டொமினேட் சம்படி சம்டைம். சில பேரை சில நேரத்தில் இந்த பயத்தின் ஆவி ஆக்கிரமிக்கு. ஆகவேதான் நான் திமோத்தேயுக்கு பத்தி சொல்லப்படுது, தேவன் நமக்கு பயந்த ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கார். எனக்கு அறிமான தேவனுடைய ஜனமே, எங்கு பயம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இல்லை. தேவனோடு உறவாடி கொண்டிருக்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அடுத்த கட்டம் என்ன? பயம் அவங்களுக்குள்ளே குடிகொண்டது. ஆகவே சந்தோஷத்தை இழந்தார்கள், தேவனுக்கு தொடர்பை இழந்தார்கள், தேவ மகிமை இழந்தார்கள், தேவன் கொடுத்த ஸ்தானத்தை இழந்தார்கள். ஓடி போய் முடிச்சங்களுக்கு பின்னாலே ஒழித்துக் கொண்டார்கள் சொல்லி தான் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் சிலர் ரட்சிக்கப்பட்டும் விருட்சங்களுக்கு பின்பாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை அடையாளம் காட்ட முடியாமல் அந்தரங்களிலே அசுத்தங்களோடு அலங்கோலங்களோடு விருட்சங்களுக்கு பின்னாலே ஒழித்துக் கொண்டிருக்க, என்ன கருமையான நண்பனே, ஆண்டவர் இயேசுவை அன்போடு அழைக்கிறார், கம் அவுட், வெளியேவா, வெளியேவா என்று நான் உனக்கு சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, பாவத்தோடு விளையாடக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும், அழிக்கும், கெடுக்கும் என்று சொல்றேன். மெய்யான மனம் திரும்புதலுக்கு தேவர் மதிப்பளிக்கிறார் என்றையும் என்பதே நான் இப்படி சொல்றேன். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போகட்டும், பயம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில உலகத்திலே எங்கு பயம் பெருகிட்டே இருக்கு தெரியுமா? இந்த நீக்குரிய வெப்பன், அந்த வெப்பன், இந்த வெப்பன் சொல்லி எங்கு பார்த்தாலும் உலகத்திலே இந்த 2012 எல்லாம் கிரகங்கள் எல்லாம் ஒரு நிலைமைக்கு வருதாம், ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி நெட்டில் பார்த்தேன், அதை வந்து பார்க்க, எங்கு பார்த்தாலும் இப்படி பரவாயில்ல, ஏதோ ஒரு பயம் அவ்வப்போது இந்த உலகத்தை கவிட்டே இருக்குது பாரு. பட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எப்படியோ ஏதோ சில காரியங்கள் நடக்கத்தான் போகுது பாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தை. அப்படி சந்தோஷத்தை திருடுகிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? கவலை. நம்பர் ஒன் பாவம், நம்பர் டூ பயம், நம்பர் த்ரீ கவலை. இந்த நாலு சுவிசேஷத்தை எடுத்து பாத்தீங்க சொன்னா, அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டு வார்த்தை தெரியுமா? ஒன்று பயப்படாதிருங்க, ரெண்டாவது கவலைப்படாதிருங்க. கிட்டத்தட்ட வேதத்தில் கிட்டத்தட்ட 365 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறதா பயப்படாது என்ற வார்த்தை மாத்திரம். அடிக்கடி இயேசு கிறிஸ்து கவலைப்படாது, கவலைப்படாது, கவலைப்படாது சொல்லுவேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டியது என்று பரமபிதா அதை அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவர்களை இப்படியா உடுத்துற தேவன் உங்களை கைவிடுவாரோ? அவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் சொல்லி ஆண்டவர் பல இடங்களிலே பல விதங்களிலே அவர் நமக்கு கவலைப்படாது. ஏனென்றால் மனுஷன் இலகுவில கவலைப்படுவான்னு அவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையில பார்த்து கவலைப்படாது. உங்களை அழைத்த தேவர் உண்மை உள்ளவர், உங்களை காக்க ஒரு வல்லவர், உடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர், உடைய வாழ்வில் ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண தேவனால கூடும் என்று சத்தியத்தின்படி. ஆகவே நாம் ஒருவரும் கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம் கவலை. நீதிபதி சொல்றது மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும்? அப்படியெல்லாம் வேதத்தை மன மகிழ்ச்சி த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்றார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார். சந்தோஷம் இருந்தா ஒரு அளவுக்கு நாம் அதை கண்டுபிடிக்கல, ஏன்னா அப்படி முகநாடி அதை காட்டி கொடுக்கும். கோபம் இருந்தாலும் முகம் அதை காட்டி கொடுக்கும். உள்ள இருக்கிறது இப்படி ஒரு விளக்கப்படத்தான் செய்யுது. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியத்தான் மனோ துக்கத்தினாலே ஆவி கரிமானவர்களே கவலை நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். எனக்கு எத்தனையோ பேர் இங்கே பல கவலையோட உட்கார்ந்து இருக்கு என்பதை நான் அறிவேன். கத்தரவுகளை சந்திக்கட்டும், நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தரும். நம்பர் போர், நம்முடைய சந்தோஷத்தை நாலாவது காரியம் தெரியுமோ? பயங்கரமான ஒரு காரியம் என்ன தெரியுமோ? சந்தேகம், சஸ்பிஷன், டவுட். அப்பப்பா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முதல் நான் நம்புறேன். ஒரு சகோதரி எனது சொன்னார், அது இப்ப விட மனதில் இருக்கு, தெரியுமா? சந்தேகம் வந்துவிட்டால் சந்தோஷம் போயிடுமா? எங்க சந்தேகம் உண்டோ அங்கே சந்தோஷம் இருக்க. அப்பப்பா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தெரியுமா இந்த சந்தேகம் என்ற பிசாசுக்கு இடம் கொடுத்து, இந்த சந்தேகம் என்ற காரியத்துக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு எத்தனை நல்ல குடும்பங்கள் கெட்டு போயிட்டுதையா, சீர்குலைஞ்சு போய்விட்டது. காரணம் என்ன? சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். யாராவது சபையில் ஒரு ஆளை பார்த்து சிரிச்சுட்டா அவங்களுடைய நாலு பார்த்த கதைச்சா கொஞ்சம் விடுங்களேன். உலகத்தில் தான் அவங்க போன கதைகள், சபையிலேயாவது கதைக்கிறதுக்கு ஏன் நாம் இடம் கொடுக்க கூடாது? ஹவுஸ் அரசு வச்சிருக்கிறது போல வச்சிருப்பாங்க. எங்க போற, எதை செய்யற, எதிர்மத்த கதைச்ச, எங்க வந்த, ஏன் தெரியுமா? ஏன் இந்த கேள்வி? சந்தேகம். புருஷன்ல மனைவிக்கு சந்தேகம், மனைவியில புருஷனுக்கு சந்தேகம். எப்படி குடும்பத்தை சந்தோஷம்? நல்லா இருந்த குடும்பம், நல்லா சிரிச்சு கதைச்சு குதூகலமாக இருந்த எத்தனை நல்ல குடும்பங்கள் இன்றைக்கு சந்தேகம் என்ற பிசாசுக்கு இடம் கொடுத்து சின்ன பின்னமா போய்விட்டது. ஆனா ஆராய்ந்து பார்த்தா உள்ள ஒன்றும் இருக்காது. ஜல்தே டாக் சம்திங். இந்த கதைக்கு விடுங்களப்பா, கதை கெடுக்கு, சிரிக்க விடுங்க, சிரிக்கெடுக்குமே. எதை கெடுத்தாலும் சந்தேகம். எங்க போன, யாரோட கதைச்சா, ஏன் சிரிச்சா, என்ன கதைச்சா சொல்லு. இப்ப கணவன் மனைவியை கவனிக்கணும், அது சந்தேகம், தப்பில்லை. போயிட்டு வந்தா எங்க போயிட்டு வந்தா என்ன செஞ்சாயிட்டு கேட்கிற தப்பில்லை. புடிச்சு 8 மணித்தாலும் வேலைன்னு சொல்லி 11 மணித்தாலும் கடைச்சி வந்தா மனுஷன் எனக்கு என்ன போச்சுன்னு படுத்திருக்கல. கேட்கத்தான் வேணும், ஏன்னப்பா இவ்வளவு லேட்டு, ஏன் தேருக்கு வந்திருக்கல, எங்க பொண்ணுக்கு விசாரிக்க, தப்பில்லை, அது தப்பில்லை. அந்த ரிமோட் கொண்ட மாதிரி வச்சு இயக்கிட்டு கூடாது. ஏன் தெரியுமா? சந்தேகம். எவ்வளவு காலத்துக்கு அப்படி இயக்க போறோம், எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க போறோம்? ஹவுஸ் அரசுல வச்சிருக்கிறது போல நம்ம வச்சிருக்கோம். சந்தேகம் என்கிறது சந்தோஷம். எத்தனை நல்ல உறவுகளை கெடுத்துட்டு தெரியுமா? எத்தனை நல்ல உறவுகளை உடைச்சிடுது இந்த சந்தேகம். ஆகவே கருமான தேவனுடைய பிள்ளைகளை, வீணாக நாம் ஒருவரில் சந்தேகப்படக்கூடாது. அதே நேரத்தில் கவனி, சந்தேகப்படக்கூடாது, அதே நேரத்தில் சந்தேகப்பட நடக்கவும் கூடாது. சந்தேகப்படக்கூடாது, அதே நேரத்தில் சந்தேகப்படத்தக்க விதத்தில் நாம நடக்கவும் கூடாது. அதை நாம விட்டுறக்கூடாது. குடும்பம் குதூகலமாக இருக்கட்டும். 4 பேரோட நம்ம கதைக்கிறது என்ன தவறு? பேசலாம். ஆனா நன்மைகளை இப்ப பக்தி விதத்தை தேவைக்கு முன்பாக பயபக்தியாக நன்மையாக பேசுறது தவறு. சந்தேகம் என்கின்றது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது வளர்ந்தார். அது மாத்திரமில்லை, மற்றவர்களால நம்முடைய சந்தோஷம் கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? சிலர் சில வார்த்தைகளால நம்ம கொண்டுடுவாங்க, சிலர் சில செயல்களாலும் நம்முடைய நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. சேச்சுக்கு போனா இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடுறேன், ஆகவே வீட்டில் இருக்கிறது நல்லது போல தோணுது அப்படி என்று ஒரு சிலர் நினைக்கிறது போல எனக்கு தோணுது. சரி, அப்படி சொன்னா நீ உன்னையே நீ ஏமாத்திக்கொள்ற. அப்படி நம்ம பரல கொடுத்து தான் போகணும். சோ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்த சந்தோஷத்தை கொள்ளுகிற இப்படிப்பட்ட காரியங்களை கண்டறிந்து இவைகளை நாம் அவாய்ட் பண்ணா இவைகளை நாம் தவித்தால் ஒழிய ஆண்டவர் நமக்கு அருளுகிற மெய்யான சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. ரைட், இப்ப அடுத்த பக்கத்துக்குள்ள போவோம். நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? ரைட், நமக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், நெருக்கங்கள் இருக்கிறது உண்மை, குறைவுகள் இருக்கிறது உண்மை, வியாதிகள் சில பேருக்கு வியாதிகளால திடீரென்று வருகிற வியாதிகள், நோய்களால சமாதானம் போய் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போகுது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்க என்பதை நாம் மறக்கூடாது. எனக்கு அறிமானவர்களே, இப்படி நாம் பார்க்க போற அடுத்த காரியம் தெரியுமா, எப்படி நாம் சந்தோஷமா இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிற வழிமுறைகளை நெறிமுறைகளை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படி செய்தி என்ன, தேவன் நமக்கு அனுப்புற வார்த்தை என்ன, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டாங்க. ரைட், நாம் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி படிங்க. 119வது சங்கீதம் 77வது வசனம், எல்லாரும் படிங்க, கொஞ்சம் போறங்க, கொஞ்சம் போறங்க, எல்லாரும் படிங்க. 119வது சங்கீதம் 77வது வசனம், 174வது வசனம் படிங்க. 119:77.
நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி.
உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. அடுத்த வசனத்தையும் படிங்க. 74 சக் 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 174 படி வாசிங்க. 174 வாசிங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, 119:92 சொல்லப்படுறது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். பாருங்க அப்படி இருக்காண்டு, 92 பாருங்க, 119:92 பாருங்க எல்லாரும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லா இருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஒரு மனிதனுடைய அனுபவம் சொல்லுது பாருங்க. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க தேவன் வகுத்த ஒரு வழி, ஒரு வழிமுறை, கர்த்தருடைய வேதத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய வேதத்தை தேடி தேசித்து வாசிக்கிறவளாக இருக்கணும். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய கவலைக்கு மருந்து அதிலே இருக்குது. நம்முடைய வேதனைகளை போக்குற வழி அங்கே இருக்கிறது. நாம் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது, அதை நேசித்து வாசிக்கும் போது, நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றதாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார். நாம் வாசிக்கிற அந்த வேத பகுதியிலே நம்முடைய நிலைமைக்கு ஏற்ற, நாம் இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் கவலைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவர் ஒரு வார்த்தை அதிலிருந்து அனுப்புவார். அந்த வார்த்தை நமக்குள்ளே போகும் போது, நம்முடைய ஆவிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை பிரவேசிக்கும் போது, நமக்குள்ளே இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் சலனங்கள் எல்லாம் ஒரு இமைப்பொழுதுல பஞ்சு போல பறந்து போய்விடுது பாருங்க. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருக்காவிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சந்திக்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா, பிரச்சனை வந்த உடனே அல்லது துக்கம் வந்த உடனே கவலை வந்த உடனே யாருக்கும் கோல் பண்றது, அது யார் தெரியுமா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கோல் பண்றது. இப்படி பிரச்சனை வந்துட்டு, அப்படி பிரச்சனை வந்துட்டு, என்ன செய்யறது, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு தான் உதவி. இப்படி எல்லாம் நாம கேட்கிறபடியால் தான் நமக்குள்ள மெய்யான அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தர முடியாம இருக்கு. கவலை இருக்கிறது உண்மை, வேதனை இருக்கிறது உண்மை, நெருக்கடி இருக்கிறது உண்மை. ஆனால் இதன் மத்தியிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி என்ன, கர்த்தருடைய வேதத்தை திறந்து அதை ஊக்கமாக நேசித்து வாசித்து நாம் படிக்கும் போதே டைம்லி வேர்ட் சொல்வார்களே, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கருமானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எவ்வளவுக்காரர் சொத்தமாவான் என்று சொன்னார் நூற்றுக்கு அதிபர். ஏங்க, ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வியாதியை குணமாக்க முடியுமாக இருந்தால், ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற வருத்தத்தை நீக்கி நமக்கு சந்தோஷத்தர் அவரால் முடியாதா என்ன, சிந்திச்சுப்பார். என்ன கருமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம முன்னுரிமை கொடுக்க முதலிடம் கொடுக்கணும். இதை நேசித்து திறந்து வாசித்து, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேதம் அல்லவா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேதம் அல்லவா, இதை நான் கருத்தாய் கவனமாய் படிக்கணும்னு கர்த்தர் வேதத்தில் இரவும் பகலும் அத்தோடு வேதத்தில் பிரியமாந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஒரு பாக்கியவான். அவர் செய்வதெல்லாம் வாய்க்குமிடலாம் நாம் வாசிக்கிறோம். என கருமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் உன்னை சந்தோஷப்படுது. அதுக்கு அந்த வல்லம் வித்தியாசம் பவர் இந்த வேர்டுகள் ஆண்டவுடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. படிங்க, எரேமியா எழுதின எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் சக்தி படி, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15:16 வாசிங்க. 15:16 இல்ல, எல்லாரும் படிங்க. எரேமியா 15:16 படிங்க.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே
அவைகளை உட்கொண்டே
உம்முடைய
வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம்,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும்
இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய்,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியுமாக இருந்தது. எரேமியானுக்கு இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. கவனிங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அவைகள் எனக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சி இருதயத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. நமக்கு இன்னும் வார்த்தையில் இருக்கிற வல்லமை சரியா நாம புரிஞ்சு கொள்ளல, நாம இன்னும் ஆண்டவுடைய வார்த்தையில இருக்கிற ஜீவனை சரியாக அறிந்து கொள்ள. ஆவிதான் ஏ சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசித்து நமக்குள்ளே நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற துக்கங்களை ஆட்டி காயங்களை போக்கி நமக்கு ஆறுதலை அமெரிக்கையை சந்தோஷத்தை சமாதானத்தை பிள்ளைகள் துக்கத்திலும் சந்தோஷமாக இருக்க துக்கத்தை மேற்கொள்ள தேவனுடைய வேதத்தை தேடி ஊக்கமாக நாம் வாசிக்கணும். அதுல உனக்கு பதில் தருவார் ஆண்டவர், அதுல உனக்கு ஒரு வெளிச்சத்தை காண்டுவார் ஆண்டவர், அதுல உனக்கு டைரக்ஷன் காட்டுவார் ஆண்டவர். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு விளம்பி நம்மை நெருக்கடி சங்கீதம் 51 எல்லாரும் படிங்க. சங்கீதம் 51:12 படிங்க. சங்கீதம் 51:12 உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. கவனிங்க, உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷம், அதாவது ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம். என்ன கவனிங்க, நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம், தேவனை மறந்திருந்தோம், மனம் போல வாழ்ந்தோம், இஷ்டம் போல ஜீவித்தோம். ஆண்டவர் நம்மிலவத்து இறக்கத்தினால், தேவன் நம்மிலவத்து கிருபையினால் கர்த்தர் நம்மை சந்தித்தார், நம்மை ரட்சித்தார். இப்ப என்ன கவனிங்க, ரட்சிக்கும் போது என்ன நடக்குது, ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சித்த போது நமக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா, அதை தான் விளைக்கணும். என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில காலா காலமாய் நாம் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நமக்கு மேல ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கி இருந்தது, உள்ளுக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் இயேசு நம்மை சந்தித்த போது, கர்த்தரை இருக்க நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்த போது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது, நாம் அத்தனை ஆண்டுகளும் அதுவரைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அலங்கோலை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு ஒரு இமைப்பொழுதுல மன்னிக்கிறார். பாரு, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவர் இயேசுக்கு மட்டும் உண்டு, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. அவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது, என்ன கவனிங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பொங்கி வருதையா, அது அனுபவித்தவனுக்கு தான் தெரியும். ஆண்டவரே தான் ஒரு பல்லவி இருக்கு தெரியுமா, அவர் சமூகம் என் சந்தோஷம், அது நிறைவாத சந்தோஷம். இருப்பேன கவனிங்க, என்ன கவனிங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு விடுதலை வரும். இதை நாம் இந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்திருக்கு. என்றைக்கு அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் அன்றில் இருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த மெய்யான சந்தோஷத்தை சமாதானம் அனுபவி, ஆனால் பாவம் செய்த போதோ அந்த சந்தோஷத்தை இழந்து போய்விட்டார். இதை உணர்ந்து சின்சியராக ஆண்டவர் ரிக்வெஸ்ட் பண்றான், ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் இழந்து போன ரட்சிப்பின் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரு. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்படும் போது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த மெய்யான சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. அவர் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு பலர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடியால், அவைகள் தேவனுக்கும் அவைகளுக்கு இடையிலே ஒரு சிவராக இருக்கிறபடியால், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க முடியல. There was a lady, லூக்கா 7வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீ. அவ சீபனின்களுடைய வீட்டிலே பந்தி இருக்கும் போது ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன செய்தார்? அதை உடைத்து அவர் பாதத்திலே ஊற்றினார். வீடு முழுவதும் நறுமணம் கவர். அந்த நற்கந்தம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். சில வருடத்தில் அந்த நற்கந்தகத்தில் நறுமணம் போயிடும். ஆனால் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நாம்தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் எப்பொழுதும் நறுமணம் வீசுகிற நற்கந்தகங்கள் என்பதை மறந்துடாது. யாரா படிதாப என்ன தெரியுமா? எனக்கு பலர் அந்த நறுமணத்தை இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? தேவனுக்கு விரோதமான காரியத்தில் இடம் கொடுத்தது. அந்த லேடி வந்தால், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால், தைலத்தை ஊற்றினால், கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவினால், முத்தமிட்டால், தலைமுறால் அவருடைய பாதத்தை துடைத்தார். இவனை கவனிங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், ஏன் இதை இங்க கொண்டு வர என்று கவனிங்க. ஏன் தெரியுமா? இந்த பெண், இந்த ஸ்திரீ, இந்த லேடி ஆண்டவர் இயேசுடத்தில் வந்தது ஒரு அற்புதத்துக்காக அல்ல. அவள் குருடும் இல்ல, செவிடும் இல்ல, முழுவதும் அல்ல. அவள் வியாதியின் நிமித்தம் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த இயேசுவை தேடி எத்தனையோ வியாதிஸ்தர்கள் வந்தார்கள். ஆனால் இவள் வந்தது அற்புதத்துக்காக அல்ல. ஏதோ இந்த வியாதி நோங்க வேண்டும் என்று நோக்கத்தோட இந்த பெண் வந்தது இதற்காக தெரியுமா? தன் வாழ்க்கையில இருக்கிற பாவ பாரம் நீங்க வேண்டும் என்பதற்காக, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள தேவகுமாரே பாதத்தை தேடி வந்த பாவ இவள். பாருங்க, எங்கு போய் என் பாவத்தை துளைப்பேன்? ஏன்னா அந்த இஸ்ரேல் வாழ்க்கை பயங்கரமானது. எங்கு போய் இந்த பாவத்தை துளைப்பேன்? இந்த பாவம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிறது. என்னுடைய வாழ்விலே நிம்மதி இல்லை. பணம் இருக்கிறது, ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. என் பாவம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிறது. இதில் இருந்து என்னை விடுதலை தர வல்லவர் ஆண்டவர் இயேசு என்பதை அந்த ஸ்திரீ உணர்ந்தபடியால், தைரியமாய் தனி ஒரு பெண்ணாய் உள்ளே பிரவேசித்தாள். பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தியவர் பாதத்திலே மனம் விட்டார், அழுதாழ்த்தார். ஆண்டவர் இயேசு அவளை தள்ளிவிடல, அவள் அன்போடு ஏற்றுக்கொண்ட. அது மட்டுமல்ல, அவள் பாவத்திலிருந்தெல்லாம் அவளுக்கு விடுதலை கொண்டதா. என்னே ஆனந்தா, இத்தனை ஆண்டுகள் அவள் செய்த பாவம் ஒன்றா ரெண்டா அப்பப்பா? ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு இவள் பொழுதிலே அவருடைய பாவங்கள் எல்லாம் பண்ணித்தார். அவள் இருதயத்திலே என்னே சந்தோஷம், என்னே விடுதலை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்ற என் கிருபை பரவாகத்தினால் தள்ளாத இயேசுநாதா என்ற ஒரு பாடுதான். வசதாரி இருக்கின்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார் இலங்கை இந்தியாவில். பயங்கரமா ஆண்டவர் அவர் பாவித்தார். அவர் கார்ல போனா கண்ணாடிகளை கண்ணாடியால் வேலை துணியால மூடுவாங்க. ஏன் தெரியுமா? அசுத்த ஆவுகள் பிடிச்சவங்களும் அங்கு கார் கண்ணாடிக்குள்ளால அவரை பார்த்தாலே நான் அலருமா. அதனால டிஸ்டர்பா இருக்குது ஓட்டு டிரைவிங் சொல்லி துணியால் அவர் மூவ் கண்ணாடியால மூடி தான் கொண்டு வாங்க கண்ணாடியில். அப்படி பாவல் மே ஆண்ட வல்லமே அவர் பாரு. அவர் தான் இந்த பாட்டு எடுத்தினார். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என் கிருபை பிராவத்தினால் தள்ளாது. ஏனென்னா அவருடைய சொந்த இடம் இலங்கை. அவர் ரட்சிக்கப்பட்ட போது சொந்த வீட்டிலிருந்து துரத்தி விட்டார். நீ உதவாது, ஆத்துல இருக்கிறதுக்கு நீ சரி வராத, போ இயேசுவதம்மா போ அப்படின்னு சொல்லி ஓடி வழியில வந்தார். மழை கொட்டோ கொட்டோ கொட்டோட்டு கொட்டுது. நிக்கிறதுக்கு இடம் இல்லை, போறதுக்கு வீடு இல்லை. ஒரு மரத்துக்கு கீழே போய் நிக்கிறார். அங்கிருந்துதான் எழுதுறார், பாவத்தின் பாரத்தினால் தவித்திட பாவி என்னை என் கிருபை பிரவாகத்தினால் தள்ளாத இயேசுநாதன். என கரிமானவர்களே, 11:28 இயேசு இப்படியா சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை களைப்பாதிரேன். உண்மையாகவே இங்க இயேசு பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இயேசு இங்கு குறிப்பிடுகிற வார்த்தை, அது பாவ பாரமையுடைய வேற பாரம் இல்லை, அது சூசதி கூட்டத்திலே வேற வீட்டுக்கு வியாக்கியப்படுறது தப்பில்லை. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிற உண்மையான அர்த்தம், பாவத்தினா பாவ பாரம் சுமந்து வருத்தப்படுகிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்த்து தருவேன் என்று ஆண்டவர் இஸ் அ பப்ளிக் கால் ஃபார் எவ்ரிபாடி. யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுல வர்றார்களோ அவருடைய பாவ கரைகளை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய பரிசுத்த நாமத்துக்கு, நாமும் ஒரு காலத்துல பாவத்தில் பிறந்தோம், பாவிகளாக தெரிந்தோம், ஆனா ஆண்டவர் இயேசு நம்ம வைத்து இறக்கத்தினார், ஒரு இமை பொழுதுல பாவக்கரைகளை போக்கினார். கிடைக்கிறான் தேவோட பிள்ளைகளாக இருக்கிறது என்ன பெரிய சந்தோஷம், அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டார். ஆகவே ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போகாதபடி காத்துக் கொள்ளவேடும். போடு நேரம் வேகமா போ. நம்பர் 3, நாம் சந்தோஷமாக இருக்க அடுத்த காரியம், சங்கீதம் 97:11. எல்லாரும் விடுங்க, எல்லாரும் விடுங்க, சங்கீதம் 97:11 நாம் வாசிக்க வேண்டும். படி,
செம்மையான
இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கவனிங்க, அப்ப நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் 3வது காரியம் என்னவென்றால், என்ன கவனிங்க, கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கு. செம்மையான இருதயம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது சத்தியம். செம்மையான இருதயம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அருளுவார் என்று சத்தியத்தின் பாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அதை விட்டு நம்முடைய இருதயத்திலே பகைகளும் கோபங்களும் எரிச்சல்களும் கசப்புகளும் பராமைகளும் பெருமைகளும் இச்சைகளும் அசுத்தங்களும் வெறுக்குவாக இருந்தா அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஆண்டவர் எப்படி சந்தோஷத்தை அருள முடியும்? நீங்களே செதிப்பார். அவர் பைபிள் சேஸ், செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படும். அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க, செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் அந்த கிருபை தருவாரா? நம்பர் 4 படிங்க, அப்போஸ்தலர் 16:34 படிங்க, அப்போஸ்தலர் 16:34 எல்லாரும் படிங்க, அப்போஸ்தலர் 16:34 பாசி.
அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில்
தன் வீட்டார் நல்ல அந்த அண்டலின் பண்ணுங்க, தன் வீட்டார் அனைவரோடும் கூட
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான்.
தன் வீட்டார் அனைவரோடும் கூட விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார். சரி, இங்கதான் இது பிழிப்புப்பட்டிருந்த காரியம் தான். சபை ஸ்தாபிக்க போன, சுவிசேஷத்தை அறிவிக்க போன பவுலையும் சீலாவையும் பிடித்து கட்டி சிறையில போட்டு தொழுபுரத்தில் மாட்டினர் கிடம, இங்க சிறைச்சாலை நடந்த சம்பவம் தானே. இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. 4வது காரியம், நாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண காத்துக் கொண்டதுக்கு 4வது காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை காத்துக்கொள்ளலாம். வீட்டான் அறிவரோடும் விசுவாசம் உள்ளவனாகி கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தார். அதுவரைக்கும் அவனுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இல்லை, அதுவரைக்கும் அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. சிறைச்சாலை அதிகாரி இருந்ததான், வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள அந்த கர்த்தர் கொடுக்கிற மெய்யான சந்தோஷத்தை அதுவரை அவன் அனுபவிக்க முடியல. ஆனா இப்பொழுது நேரம் வந்தாயிட்டது. இப்ப மனம் திரும்பான், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான், கர்த்தரத்தில் தன் வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவனாகி அவன் என்ன வருதானா மகிழ்ச்சியாக இருந்தார். எனக்கு அறிமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க கர்த்தரத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். என்ன விசுவாசம்? இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, உண்மை, நான் அப்போ சொன்னேன், நெருக்கடி இருக்குது, உண்மை, ஒத்துக்கொடு. ஆனா ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை கத்த தீர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் எனக்குள்ளே சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நெருக்கடி இருக்கிறது உண்மை, திடீரென வாழ்க்கையில வந்த இந்த நெருக்கத்தினால் கஷ்டத்தினால சந்தோஷம் இழந்து நான் காணப்படுகிறேன், நிம்மதி இழந்து காணப்படுற உண்மை. ஆனால் எழும்புகிறேன், எழுந்து ஆண்டவரது வாழ்விலே இருக்கிற எல்லா நெருக்கடிகளிலும் இருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே அந்த சந்தோஷத்தர வல்லவராக. என்ன ஆடி சொன்னோருக்கு முந்தி சொல்லியிருக்க என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்லது விசுவாச வாழ்க்கை என்பது கடல் அலைகளை மிதித்து நடக்கிறதை ஒழிய கடலுக்குள் அமிழ்ந்து போவது அல்ல என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நாம் பிரச்சனைகளை மிதித்து நடக்கிறவர்களாக இருக்கணும், நெருக்கடிகளை மிதித்து நடக்கிறவர்களாக. எதனால் தெரியுமா? விசுவாசம், பை ஃபெய்த். வா என்கின்ற வார்த்தையிலே பேதுரு வைத்த விசுவாசத்தினால் கடல் பொங்குதையா? இரவு நேரம்தான், கடல் அலை கொந்தளிக்குது, ஆனாலும் அலைகள் மேலே கம்பீரமாக அவன் நடந்தது எதனால்? ஆண்டவர் வாகண்டு அழைத்த அந்த வார்த்தையிலே அவன் வைத்த அபார விசுவாசத்தினால் கடல் அலைகளை நடு இரவு நேரத்திலும் கடந்து நடந்து சென்றாலே எதனால் தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தில். எனக்கு அறிமானவர்களே, நமக்குள்ளும் கர்த்தர் மேலே அசையாத விசுவாசம் இருக்குமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் கடல் அலைகள் போல கொந்தளித்து கடும் காற்று அடித்தாலும் நாமும் அதுக்குள் அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து தேவன் தன்னுடைய சமாதானத்தை நம்முடைய இருந்து தர அவர் வல்லவராக இருக்க. ஆகவே நீயும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நமக்கு ஒரு ஆண்டவர், அவர் நம்பப்பா. உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு அறிய அவருக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய வாழ்விலே இந்த சின்ன வாழ்வுக்கு உதவி செய்ய வர முடியாத என்ன அடிக்கடி சொல்றது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நாம பெருசாக்கிட்டோம், பிரச்சனைகளையே யோசித்து யோசித்து பிரச்சனைகளையே சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க இந்த ஆண்டவர் வல்லவர் என்று எப்ப நாம விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிய செய்து தேவனுடைய சந்தோஷத்தையோட சமாதானத்தையும் நமக்கு அருள முடியும் என்பதை மறந்துடாதே, மறந்துடாதே. ஆகவே விசுவாசத்தினால் ஆண்டவர் நமக்கு அருளிற சந்தோஷத்தை நாம் காத்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்ந்து உண்டாகட்டும். போகணும், அடுத்தது தெரியுமா? படிங்க ரோமர் 14:17. சச்ச சீக்கிரம் பாருங்க. ஐந்தாவது காரியம் ரோமர் 14:17 வாசிங்க.
சந்தோஷம்.
இப்ப என்ன கவனிங்க, உலகத்துல எத்தனையோ விதமான சந்தோஷத்தை குறித்து கேள்விப்படுறோமே, ஆனால் இங்க வேதம் குறிப்பிடுகிற சந்தோஷம் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அப்படியானால் தேவன் தன்னுடைய ஆவியினாலே நமக்கு சந்தோஷத்தை அருள அவர் வல்லவராக இருக்கிற சத்தியத்தை ஏன் நீ மறந்து போன? ஆகவேதான் நாம் துக்கமாக இருக்கும். எல்லாம் கொடிமொழி போச்சு, இப்ப ஆண்டவரும் போச்சு, எல்லாம் திரும்ப சொல்றேன், நம்ம ஆண்டவர் கல்லறைக்கிழ இல்ல, அவருடைய உயிரோடு இருக்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆபத்துக்கு பயப்பட்டாங்க. ரைட். ஆகவே பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தேசம். கலாத்தியர் 5:22 என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ, சொல்லுங்க, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். அழகாவீங்க, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். அப்ப சந்தோஷமும் ஆவியின் கனிகளில் ஒன்று என்பதை நாம மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம், ஆவியின் கனியாகிய சந்தோஷம், இதை தேவன் தன்னுடைய ஆவியினாலே நமக்கு அருள வல்லவராக இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை உலகம் நமக்கு தர முடியாது. எந்த பாவ சந்தோஷமும் இதற்கு ஈடு இணை ஆகாது. ஆண்டவர்களுடைய ஆவியினாலே நமக்கு அருளுகிற அனந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் எந்த பாவ சந்தோஷமும் ஈடு இணையாக இருக்காது என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக படிப்போம், ஆறாவது யோவான் 16:24 வாசிங்க. யோவான் 16:24 நான் முடிக்க போறேன். யோவான் 16:24,
நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப கேளுங்க, படித்த கேளுங்க, ஆண்டவிடத்தில் கேட்கிறது, ஆண்டவிடத்தில் மண்டாடுறது, ஆண்டவிடத்தில் விண்ணப்பம் பண்றது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறது. சோ தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷமே. என கருபாரவர்களே, ஜெபம், மன்றாட்டு, விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துக்கங்களை மாற்றி வேதனைகளை போக்கி தேவனிடத்தில் இருந்து நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வரும். ஆகவே சீக் தி சொல்யூஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரத்தை பதிலை தேவ சமூகத்தில் தேர்றவன் தான் உண்மையான ஒரு தேவோட பிள்ளை என்பது நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே கேளுங்க, உடைய வாழ்க்கையில என்ன தேவையோ கேளுங்க. பிள்ளைகள் நாம் அவருக்கு ஒருவேளை அவர் நமக்கு கொடுக்க லேட் ஆகலாம், ஆனால் தேவன் நமக்கு தருவார். ஏன் அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன்னு சொல்லியிருக்கார். பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்காந்திருக்கோம், பரமபிதா உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கிறது நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே தேவன் நமக்கு நல்லதையே செய்யறோம் என்பதை நாம் மறந்துடக் கூடாதப்பா. நம்ம பெற்ற தாயிலும் பார்க்க ஆயிரம் மடங்கு தேவோட அன்பு உயர்ந்தது, பெரியது, மேலானது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே கேளுங்க, உடைய வாழ்க்கையில இருக்கிற தேவை என்ன, கஷ்டம் என்ன, துன்பம் என்ன, ஆண்டவரிடத்தில் கேட்டு மன்றாடி நாம் பெற்றுக் கொள்ளலாமே. தேவன் கொடுத்து குறைந்து போறவர் அல்ல, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பைனலி கடைசியாக நாம் சமாதானமாக வாழ ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். எல்லாரும் பார்ப்போமே, படிங்க 122 சங்கீதம் 1 வசனம், 122 சங்கீதம் 1 வசனம் முடிக்க
போறேன்.
எல்லாரும் படுங்க, எல்லாரும் படுங்க, இருக்கா பாருங்க. 122 சங்கீதம் 1 வசனம்,
கர்த்தருடைய
ஆலயத்துக்கு
சொன்னபோது,
சரிதான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக தாவீது சொல்றேன். ஐ லைக் தட் வேஸ். அவன் தேவனுடைய மனுஷன் இல்லையா? அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது. இவனை கவனிங்க, இன்னும் ஆலயத்துக்கு போக இல்லை, இன்னும் ஆலயத்துக்குள்ள போக இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது சங்கீதக்கார் தாவி சொல்றாரு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. தெரியுமா, ஆண்டவருடைய ஆலயம் தேவனுடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சி இருக்கு. கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாடுங்கள் சொன்ன போதே மகிழ்ச்சியா இருந்த. ஏன் தெரியுமா? சபையிலே ஆலயத்தில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். ஆலயத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். சபையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, சபையில தேவனுடைய சமூகம் இருக்கிறது. ஆகவே சபைக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு எங்கேயாவது கொண்டாட்டத்துக்கு போகும் போது போகும் போகும் எங்கேயாவது கொண்டாட்டத்துக்கு போகணும் சொன்னவோட சந்தோஷப்படுறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் சொன்ன போதோ இந்த ரகசியத்தை அண்ணா நன்றா உணர்ந்திருந்த அண்ணா சாமுவேல் தாய் என்னச்சுதா தெரியுமா? வாழ்க்கையில வேதனை பிள்ளைகள் எல்லாரும் அவளை கேடு செய்த பகுதி பண்ற வீட்டில் ஓடுது சக்களை, அவளால் ஏற்படுற துன்பம் ஏறா எல்லாத்தையும் சுமந்து சுமந்து இறுதியில் நொறுங்குண்டவளாய் நொறுங்குண்டவளாய் அழு தன் புருஷனத்திலும் போய் கேட்கல. ராகேல் மாதிரி எனக்கு பிள்ளை கூட இல்லாத சாகரேன் அவள் என்ன சொல்ல தெரியும்? அண்ணாள் ஓடினாள். எங்கே ஓடினாள் தெரியுமா? ஆண்டோடைய ஆளு ஓடி போய் தன் கவலைகள் எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் ஓடி கொண்டார். ஆலயத்துக்கு ஓடினால் கண்ணீரோடு தன் பிரச்சனைகளை, தன் கவலைகள், தன் துக்கத்தை தேவ சமூகத்திலே கொட்டினார். தேவன் அவள் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததே இல்லையா? என்ன கேளுங்க, ஆலயத்துக்கு போய் அனைத்தையும் தேவ சமூகத்தில் கொட்டும் வரைக்கும் துக்கமாக இருந்தால், வேதனையோடு இருந்தால், ஆலயத்தில் போய் அனைத்தையும் தேவனுடைய சமூகத்திலே கொட்டி தீர்த்த போதோ அப்புறம் அவள் துக்கமாக இருந்ததே இல்லை என்று வேதன் நமக்கு சொல்வது. ஆகவே ஆண்டவுடைய ஆலயம் கர்த்தருடைய சபை என்றால், தேவனுடைய வீடு என்றால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆண்டவுடைய வீட்டிலே எனக்கு உரிமை இருக்கிறது, கர்த்தருடைய வீட்டிலே எனக்கு பங்கு இருக்கிறது, இங்கே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், இதுல என் பங்கு இருக்கிறது, என் பாகம் இருக்கிறது, என் பங்களிப்பு இருக்கிறது. ஆண்டவர் இது உம்முடைய வீடு, நானோ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்றது போல, ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சபைக்கு பிரயோஜன உள்ளவர்களாக மட்டுமல்ல ஆண்டவருக்கு மகிமையாக நான் வாழ்வேன். கரிமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே நான் சந்தோஷமா இருந்தேன். என கரிமானவர்களே, தியேட்டர் நமக்கு சந்தோஷம் தராதப்பா, எந்த மார்க்கெட்டும் நமக்கு சந்தோஷம் தராது. உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்கள் சொல்றாங்களே, அவைகளும் நமக்கு சந்தோஷத்தை தர. நானும் போய் சில அரிசிகளை நேரம் பார்த்தேன், ஆனா பரிசா ஒன்று கொள்ள. ஆனா தேவனுடைய சமூகத்தில் நித்தியம் பேரின்பம் உண்டு. எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதத்தில் தங்கள் அனுபவத்தை சொல்றாங்க. என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்கிறேன், எத்தனையோ நாட்கள் தேவனுடைய சமூகத்தினுடைய ஆவி கத்தருக்குள்ள களி கொண்டிருக்கிறத அனுபவி. அவையில கருமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆத்மாவிலே ஆண்டவர் களிப்பை தந்து, சந்தோஷத்தை தந்து, சமாதானத்தை தந்து உங்களை வாழ வைக்க உங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்திடத்தில் தேடுவோம். அவர் சமூகத்தை நித்தமும் நாடுவோம். அவர் சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. ஆகவே மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை கத்திடத்தில் கேடுங்க. கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே பிரச்சனைகள் கவலைகள் துக்கங்களோடு வந்தபடி திரும்பி போகாமல் அது எல்லாவற்றையும் மாவட்ட சமூகத்தில் இறக்கிட்டு போங்க. ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே வியாதிகளால் ஏற்பட்ட பயமோ அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளோ நம்ம நமக்கு கைவிட்டிருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மற்றவர் எழுத்தை எல்லாவற்றுக்கும் நம் ஆண்டவர் இயேசுரத்திலே பதில் உண்டு. உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தர அவரால் கூடும். ஆகவே உனக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சந்தோஷத்தை ஆண்டவர் இயேசு உனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஒய்தோடு இருக்கிறார். நீ இதை நம்பினால் கர்த்தருடைய வாழ்விலே கிரிய செய்வார். அதோடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். இப்ப நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆபகூப் தீர்க்கதரிசி எழுதின அந்த அதிகாரத்தை எல்லோரும் திருப்பி நான் வந்திருந்த ஒரு வசனத்தை நாம் வாசி எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஆபகூப் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துல மூன்றாவது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்த பக்கத்தை சொல்லுங்க. சாரி 1806 யா பழைய ஏற்பாட்டில் 1806 ஆபகூப் புத்தக ஏற்பாட்டை தேடிடாதீங்க. ரைட், 1806 அதிகாரம் ஆபகூக் 3 அதிகாரம் 17 வசனத்தில் இருந்து சேர்ந்து நான் வாசிக்கப்போம். டேக் யுவர் பைபிள் இன் யுவர் ஹேண்ட் ப்ளீஸ், ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீட் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்கப்போம். 3 அதிகாரம் 17 இருந்து 19 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் எல்லாரும் விடுங்க, எல்லாரும் விடுங்க, எல்லாம் சேர்ந்து நான் வாசிப்போமா? 17 படிப்போம். ரைட், படிங்க. அத்திமரம் தொழிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவு மரத்தில் பலனட்டு போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலட்டு போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னதான் நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கரிமானவர்களே, இஸ்ரவேலருக்கு வரப்போகிற தேவனுடைய தண்டனை அறிந்திருந்த இந்த ஆபகூ தீர்க்கதரிசி தேவனுடைய தண்டனை தட ஜனத்தின் மேலே வரப்போகுதென்று தேவன் தீர்க்கமாக சொன்னதை அறிந்தும் அவர் இதை இந்த பாட்டை அவர் பாடுகிறார். ஏன் தெரியுமா? தேவன் தண்டித்தாலும் தன்னை ஜனத்தை அவர் தேசிக்கிறார் என்றும், அவர் தண்டித்தாலும் நியாயபூர்வமாகத்தான் தண்டிப்பார் என்றும், கர்த்தர் எதை செய்தாலும் சரியாகவே செய்வார் என்பதை அறிந்து உணர்ந்த இந்த ஆபகூப் தீர்க்கதரிசி இந்த பாடலோடு தன்னுடைய புத்தகத்தை அந்த இதை எழுதி முடிக்கிறது நாம் பார்க்கும். ஆகவே நம்முடைய வாழ்வில் என்ன இருந்தாலும் எல்லாம் இருக்காவிட்டாலும் கர்த்தருக்குள்ள நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே துக்கமுகமாக நாம் இருக்கிறதை தேவன் விரும்பல. துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு போகக்கூடாது. பிரச்சனைக்கு பதில் ஆண்டவரத்தில் உண்டு. கர்த்தரை நம்பு. ஆண்டவர் அவருடைய வாழ்வில் ஒரு நன்மை நடக்கும். குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உன் பிரச்சனைக்கு விடுதலை தருவார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு விடுதலை தருவார். உன் வியாதியை போக்குவார். மன குடும்ப குழப்பு குழப்பக்கிறது விடுதலை தருவார். உன் பிள்ளைகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லோரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ நல்லவரப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவரப்பா. ஆண்டவரே நான் உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் கவலை எல்லாம் இன்றையோடு அகன்று போகட்டும் ஐயா. உம்முடைய சமூகத்திலே பேரின்ப சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்திலே மெய்யான மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே நான் வந்தபடியே திரும்பி போக மாட்டேன். என் வாழ்வில் இருக்கிற வேதனைகள், என் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எனக்கு மெய் சந்தோஷத்தை தர உம்மாலே முடியுமையா? நான் விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகளே பார்த்து பார்த்து நான் துவண்டு போனேன் ஐயா. எந்த ஆண்டவரே, எந்த ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை தர, எனக்கு சமாதானத்தை தர, எனக்கு ஆறுதலை தர நீ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன். மற்றவருடைய வார்த்தைகளினால் என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது உண்மைதான். மற்றவருடைய செய்களினால் என் உள்ள நொந்து போயிருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை தர, என் காயங்களை கட்ட நீ வல்லவராக இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் என் இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே நீர் தருகிற மனமகிழ்ச்சி என் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கட்டும் என நாங்கள் மன்றாடுறோம். ஆண்டவரே உமக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்க, உம்மோடு நாங்கள் வாழ உமக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்க, பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் உம்மாலே உமக்குள்ளே சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு பலம் தாருங்க. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே என்று ஆண்டவரே இந்தியோட துக்கங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஐயா, வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா, பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. உம்மாலே ஒரு சந்தோஷம் உண்டாவதாக, உம்மாலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாவதாக, வேதனைகள் நீங்கட்டும் ஐயா. புலம்பலை கழிப்பாய் மாற்ற வல்லமுள்ள தேவனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, பார்க்கிறோம் எங்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் நாதா.